السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் புத்தாண்டு தொடங்குகிறது. முஸ்லிம்களாகிய நாம் சந்திர கணக்கின்படியும் ஆண்டுகளை தொடங்குகின்றோம், சூரிய கணக்கின்படியும் தொடங்குகிறோம். சந்திர கணக்கு என்பது முஸ்லிம்களிடம் மட்டுமின்றி பல சமுதாயங்களிடம் நடைமுறையில் இருந்தது. சைனாவிலும் இந்தியாவிலும் பிற சமுதாயங்களிலும் இவ்வழக்கம் இருந்தது, பல மதங்களிலும் காணப்படுகின்றது. இஸ்லாத்திற்கு முன்னர் அரபுகளிலும் கூட நாட்களின் கணக்கிற்காக சந்திர காலண்டர் நடைமுறையில் இருந்தது. எவ்வாறிருப்பினும் உலகில் இந்த கிரிகோரியன் காலண்டர் அதிக அளவில் நடைமுறையில் உள்ளது. எல்லோரும் இதனை புரிந்து கொள்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு நாடும் இந்த காலண்டரை தமது நாள்கள் மற்றும் மாதங்களை கணக்கிடுவதற்காக எடுத்துக்கொண்டன. இந்த காரணத்தால் உலகில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கணக்கின்படி ஜனவரி 1 முதல் ஆண்டு தொடங்குகிறது, டிசம்பர் 31 தேதி முடிவடைகிறது. எவ்வாறிருப்பினும் வருடம் வருகிறது, 12 மாதம் கழிகிறது, பிறகு போய்விடுகிறது. அது சந்திர மாதமாக இருப்பினும் சரி, நடைமுறையில் இருக்கிற இந்த கிரிகோரியன் காலண்டராக இருப்பினும் சரி, ஆனால் உலகவாதிகள் நாள்கள் மற்றும் மாதங்கள் வருடங்கள் இவற்றை உலகியல் மகிழ்ச்சிகளிலும் ஹாஹூக்களிலும் உலகில் திருப்திகளை தரும் பணிகளிலும் மூழ்கி கழிக்கின்றனர். அவர்களுள் முஸ்லிம்களிலிருந்தும் முஸ்லிம் அல்லாதவர்களிலிருந்தும் காணப்படுகின்றனர். ஜனவரி 1 புத்தாண்டு தொடங்கும் போது உலகியல்வாதிகள் எதனைத்தான் செய்வதில்லை. மேல் நாடுகளில் அல்லது முன்னேற்றமடைந்த நாடுகளில் குறிப்பாகவும் மற்றும் பிற நாடுகளில் 31 டிசம்பர் மற்றும் 1 ஜனவரிக்கு இடையில் உள்ள இரவில் என்ன ஆரவாரங்கள் தான் இருப்பதில்லை. நள்ளிரவு வரை விழித்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதென்றால் முழு இரவும் விழித்திருக்கின்றார்கள். வெறும் கொடி களியாட்டங்களுக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் நடனம் பாட்டுக்காகவும் மட்டும் விழிக்கின்றனர். இவ்வகையில் கடந்து போகிற வருடத்தின் முடிவும் வீணான காரியங்களுடன் கழிகிறது. புதிய வருடத்தின் தொடக்கமும் வீணான காரியத்துடன் தொடங்குகிறது. உலகில் பெரும்பாலானவர்களின் மார்க்க கண்கள் குருடாகிவிட்டன. எனவே ஒரு நம்பிக்கையாளரின் பார்வை சென்றடையும் அல்லது சென்றடைய வேண்டிய இடத்துக்கு அவர்களின் பார்வை செல்ல இயலாது. ஒரு நம்பிக்கையாளரின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் இந்த வீணானவற்றில் இருந்து தப்பியிருப்பது மட்டுமின்றி அதில் அதிருப்தியை வெளிப்படுத்துவது மட்டுமின்றி தம்மை ஆய்வு செய்யவும் வேண்டும், பரிசீலனையும் செய்ய வேண்டும். அவரது வாழ்வில் ஒரு வருடம் வந்தது, கடந்து சென்றது. இதில் நமக்கு எதனை வழங்கிவிட்டு சென்றது, எதனை எடுத்துக்கொண்டு சென்றது? நாம் இவ்வருடத்தில் எதனை இழந்தோம், எதனை பெற்றோம்? இவ்வருடம் எதனை இழந்தோம், எதனை பெற்றோம் என்று நம்பிக்கையாளர் உலகியல் அடிப்படையில் பார்த்தாலும், அவரது உலகியல் நிலையில் என்ன மேம்பாடு உருவாகியது, அல்லது மார்க்க ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் அவரிடம் என்ன இழந்தார், எதனை பெற்றார் என்று அவர் ஆய்வு செய்கிறார். அவர் மார்க்க மற்றும் ஆன்மீக அடிப்படையில் பார்த்தாலும் கூட என்ன தகுதியை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும், அதன் மூலம் தான் இழந்தது என்ன, பெற்றது என்ன என்று அவருக்கு தெரிய வேண்டும். நாம் அஹ்மதி நற்பெயர் பெற்றவர்கள். நமக்கு அல்லாஹ் தஆலா மசீஹ் மவ்ஊத் மஹ்தியை மவ்ஊதை ஏற்கும் வாய்ப்பை தந்துள்ளான். அன்னார் நமக்கு முன் அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூலின் போதனைகளின் சுருக்கத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். நம்மிடம் இந்த தரத்தை கண்முன் வையுங்கள், அதன் மூலம் நீங்கள் வாழ்வின் நோக்கத்தை பெற்று விட்டீர்களா அல்லது முழுமைப்படுத்த முயற்சி செய்தீர்களா இல்லையா என்று தெரிய வரும் என்று கூறிவிட்டார்கள். இந்த தரத்தை முன்னிறுத்தினீர்கள் என்றால் சரியான நம்பிக்கையாளர் ஆக முடியும். இந்த நிபந்தனைப்படி நடந்தீர்களெனில் சரியான முறையில் ஈமானை பேண முடியும். ஒவ்வொரு அஹ்மதியிடமும் அன்னார் பையத் உடன்படிக்கையை வாங்கியுள்ளார்கள். பையத் உடன்படிக்கையை நம்முன் வைத்தவாறு ஒரு செயல் திட்டத்தை நம்மிடம் தந்துவிட்டார்கள். அதன்படி அமல் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆய்வு செய்வார் என்ற எதிர்பார்ப்பையும் அன்னார் நம்மீது வைத்துள்ளார்கள். ஆகவே நாம் வருடத்தின் கடைசி இரவில் புதிய வருடத்தினை இந்த ஆய்வு மற்றும் துஆவின் மூலம் தொடங்கினோம் என்றால் நமது நன்முடிவை தக்க வைத்தவர்களாவோம். நாமும் கூட இந்த வெளிப்படையான வாழ்த்து செய்திகள், உலகியல் ரீதியான பேச்சுகளின் மூலம் புது வருடத்தை தொடங்கினோம் என்றால் நாம் இழந்தது அதிகமாகவும் பெற்றது ஒன்றுமில்லை என்றும் ஆகிவிடும், அல்லது மிக குறைவாகவே பெற்றிருப்போம். பலகீனங்கள் இருக்கின்றன என்றால், நமது ஆய்வு நமக்கு திருப்தி அளிக்கத்தக்கதாக இல்லை என்றால் நாம் இந்த துஆவை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நமது வரக்கூடிய ஆண்டை கடந்த வருடத்தை போன்று ஆன்மீக பலகீனத்தை காட்டிய ஆண்டாக இருக்க செய்யாமல் இருப்பானாக. மாறாக நமது ஒவ்வொரு அடியும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக எடுத்து வைக்கப்பட்ட அடியாக இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு நாளும் ரசூலின் முன்மாதிரி படி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது பகலும் இரவும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் செய்த பையத் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதன் பக்கம் எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை நம்மிடம் இந்த கேள்வியை கேட்கின்றது, நாம் இணை வைக்க மாட்டோம் என்று எடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினோமா? சிலைகள் சூரியனை சந்திரனை வணங்குகிற ஷிர்க் அல்ல, அந்த இணை வைப்பு அல்ல. ஹதரத் நபீல் நாயகம் சல்லாஹ் அலிவாலிசல்லம் கூற்றிற்கு ஏற்ப அந்த இணை வைப்பு செயல்களில் காட்டுதல் உருவாகிற ஷிர்கு என்ற அந்த இணை வைப்பாகும். அந்த ஷிர்கு மறைவான விருப்பங்களால் பீடிக்கப்படுகின்ற ஷிர்காகும். நாம் நமது தொழுகைகள், நோன்புகள், சதக்காக்கள், நமது பொருள் தியாகங்கள், நமது படைப்பின சேவை பணிகள், நமது ஜமாத்து பணிகளுக்கான நேரம் செலவழித்தல்கள் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக அல்லாமல் அல்லாஹ் அல்லாதவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது உலகம் பார்ப்பதற்காக செய்யப்படவில்லையே. நமது உள்ளத்தில் மறைந்துள்ள ஆசைகள் இறைவனுக்கு எதிராக எழுந்து நிற்கவில்லையே. இதனை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். தௌஹீத் என்பது உள்ளத்தில் பல்லாயிரம் சிலைகளை வைத்துக் கொண்டு வாயினால் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுவதற்கு பெயர் அல்ல. மாறாக எவர்கள் பணிகள், தந்திரம், சூழ்ச்சி, திட்டங்கள் ஆகியவற்றுக்கு இறைவனின் அந்தஸ்தை தருகிறாரோ அல்லது வேறு ஏதாவது மனிதன் மீது இறைவன் மீது வைக்க வேண்டிய அளவுக்கு முற்றிலும் நம்பிக்கை வைக்கின்றாரோ அல்லது இறைவனுக்கு தர வேண்டிய மகத்துவத்தை தனது நஃப்ஸுக்கு தருகிறாரோ, இந்த அனைத்து நிலையிலும் இறைவனின் பார்வையில் அவர் சிலை வணங்கியாவார். ஆக இந்த தகுதியை கண்முன் நிறுத்தியவாறு ஆய்வு செய்வது அவசியமாகும். அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி, நாம் கடந்த வருடம் பொய்யிலிருந்து முழுமையாக தூய்மையாகி முழுமையான உண்மையின் மீது நிலை நின்றவாறு கழித்தோமா? அதாவது உண்மையை வெளிப்படுத்தும் நிலையில் நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும் என்ற நிலையிலும் கூட உண்மையை விடாதிருந்தோமா? ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதற்கான அளவுகோலாக இவ்வாறு நிர்ணயித்து இருக்கிறார்கள். மனிதன் தனது சுய நலத்திற்காக உண்மையை பேசுவதிலிருந்து தடுக்கிற அந்த செயலை விட்டு விடாதவரை அவர் உண்மை பேசுபவர் ஆக முடியாது. கூறுகின்றார்கள், உண்மை பேசுவதற்கான மிகவும் சரியான சந்தர்ப்பம் அதுதான். அதில் அவரது உயிர், பொருள், கண்ணியம் போய்விடுவதற்கான சாத்தியம் உள்ள நேரமாகும். பிறகு இன்னொரு கேள்வி, நாம் அசுத்தமான எண்ணங்கள் உள்ளத்தில் உருவாக்கத்தக்க நிகழ்ச்சிகளிலிருந்து விலகினோமா? அதாவது இக்காலத்தில் டிவி, இன்டர்நெட் போன்றவற்றில் எண்ணங்களை அசுத்தமாக்க காரணமான புரோகிராம்கள் உள்ளன, அவற்றிலிருந்து விலகியிருந்தீர்களா? நாம் இந்த ஊடகங்கள் மூலம் அசுத்தமான படங்களை பார்க்கிறோம் என்றால் பையத் உடன்படிக்கையிலிருந்து விலகுகிறோம். நமது நிலைமை கவலை கொள்ளத்தக்கது. ஏனென்றால் இவை மனிதனை ஒருவகை உபச்சாரத்தின் பக்கம் எடுத்துச் செல்கின்றன. பிறகு ஒரு கேள்வி, நாம் கெட்ட பார்வையில் இருந்து தப்புவதற்காக சாத்தியமான எல்லா முயற்சிகளும் செய்தோமா, செய்து கொண்டு இருக்கிறோமா? கெட்ட பார்வையை பொறுத்தவரை இக்கட்டளை ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. ஏனென்றால் தெளிவாக பார்ப்பதன் மூலம் சாத்தியங்கள் உள்ளன. எனவே பார்வையை கீழ் நோக்கி வையுங்கள், கஸ்ஸே பஸரை கடைபிடியுங்கள். அடுத்த கேள்வி, நாம் நம்மை கட்டுப்படாமை மற்றும் தீமையான எல்லா காரியங்களிலிருந்தும் இவ்வருடத்தில் தப்பியிருக்க முயன்றிருந்தோமா? ஹதரத் நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நம்பிக்கையாளர் ஏசுதல் பேசுதலில் ஈடுபட்டால் அது உடன்படிக்கையை முறித்தலாகும். சண்டை சச்சரவுகள் நடக்கும்போது, கடுமையாக நடக்கும் பொழுது ஒருவர் மற்றவரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை கூறிவிடுகிறார். ஒரு நம்பிக்கையாளர் மற்ற நம்பிக்கையாளரிடம் இதனை செய்வாரென்றால் அது கட்டுப்படாமையாகும், ஃபிஸ்காகும். எவரிடத்தில் இதை செய்தாலும் அது கட்டுப்படாமையே ஆகும். அன்னார் கூறினார்கள், வியாபாரிகள் பொதுவாக ஏமாற்றுகின்றார்கள். வியாபாரம் செய்வது அனுமதிக்கப்பட்டதல்லவா என்று கேட்கப்பட்ட போது ஹதரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இம்மக்கள் ஏமாற்று வாணிபம் செய்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள், சத்தியமிட்டு விலையை ஏற்றுகிறார்கள். இவ்வாறு அன்னார் நன்றியும் பொறுமையும் காட்டாதவர்களையும் கட்டுப்படாதவர் என்று கூறினார்கள். இதுவே கட்டுப்படாமையை விட்டு தப்புவதற்கான ஆழமான பார்வையாகும். பிறகு கேள்வி, நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நாம் நம்மை ஒவ்வொரு அநீதி இழைப்பதிலிருந்தும் பாதுகாத்து வைத்தோமா? ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவருடைய ஓரடி நிலத்தையாவது ஒருவர் அபகரித்தால், அல்லது ஒருவருடைய ஒரு மண் கட்டியையாவது தவறான முறையில் எடுத்தால், அதுவும் அநீதி இழைத்தலாகும், இது பாவம் இழைத்தலாகும். இந்த தரத்தில் நாம் நம்மை வைக்க வேண்டும். பிறகு ஒரு கேள்வி கேட்க வேண்டும், நாம் நம்மை எல்லாவிதமான நம்பிக்கை மோசடியில் இருந்தும் பாதுகாத்து வைத்தோமா? ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் நம்பிக்கை மோசடி செய்தாரோ அவர் மீது கூட நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது. இதுவே அந்த தரமாகும். பிறகு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், நாம் எல்லா வகையான குழப்பம் விளைவித்தலிலிருந்தும் தப்ப முயற்சி செய்தோமா? ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மிக மிக விஷமிகள் குழப்பம் ஏற்படுத்துபவர்களே ஆவர். இந்த குழப்பவாதிகள் புறம் பேசுவதன் மூலம் குழப்பம் விளைவிக்கிறார்கள். அங்கு நடப்பதை இங்கு வந்து பரப்புவது, இங்கு நடப்பதை இன்னொரு இடத்தில் பரப்புவது. மேலும் இம்மக்கள் நேசம் கொண்டவர்களிடத்தில் பிரிவை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் குழப்பவாதிகள் ஆவார்கள். கட்டுப்பட்டு நடப்பவர்கள், ஜமாத் அமைப்பின் ஒவ்வொரு கருத்தையும் ஏற்பவர்கள், மார்க்கத்தின் ஒவ்வொரு கூற்றையும் ஏற்பவர்கள் ஆகிய மக்களை இவர்கள் தவறான காரியங்களை செய்ய வைத்து விடுகின்றார்கள். அவர்களை பாவம் செய்ய வைக்க முயற்சி செய்கின்றார்கள். குழப்பத்திலிருந்து தப்புவதற்கான அந்த தரம் இதுவே. பிறகு கேள்வி, எல்லா வகையான கிளர்ச்சிகரமான செயல்களிலிருந்தும் நாம் தப்பியிருந்தோமா? பிறகு கேள்வி, நாம் நமது மன எழுச்சிகளில் மிகைக்கப்பட்டு விடவில்லையே? இக்காலத்தில் எல்லா புறமும் வெட்கமின்மை பரவியுள்ளது. இந்த மன எழுச்சிகளில் இருந்து தப்புவதும் ஒரு ஜிஹாத் ஆகும். பிறகு கேள்வி, ஐவேளை தொழுகைகளை பேணி வருகின்றோமா? இவ்வருடத்தில் முறைப்படி தொழுது வந்துள்ளோமா? இதனை திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் போதனை செய்திருக்கின்றான். இன்னும் சொல்வதாயின், அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான், எச்சரித்துள்ளான். ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகைகளை விட்டு விடுவது மனிதனை ஷிர்க் மற்றும் குஃபர், இணை வைத்தல் மற்றும் மறுப்புக்கு அருகில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. பிறகு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், தஹஜ்ஜுத் தொழுவதில் நமக்கு கவனம் இருந்ததா? ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்விஷயத்தில் வழிகாட்டியுள்ளார்கள். தஹஜ்ஜுத் தொழுகையை வழக்கமாகவும் முறையாகவும் பேணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இது சாலிஹீனுடைய நடைமுறையாகும். இது இறை நெருக்கம் பெறும் வழியாகும். இந்த வழக்கம் பாவத்திலிருந்து தடுக்கிறது, தீமைகளை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறது, பலஹீனங்களை நீக்குகிறது, மேலும் உடலியல் நோய்களில் இருந்தும் பாதுகாக்கிறது. பிறகு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், நாம் ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது துரூத் அனுப்புவதில் முறைமையை பேணி வந்துள்ளோமா? இறைவனின் சிறப்பான நம்பிக்கையாளர்களுக்கு இடப்பட்ட கட்டளையாகும் இது. இது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான வழியும் ஆகும். ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துரூத் ஓதப்படாத துவாக்கள் பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் நின்று விடுகின்றன. நீங்கள் துரூத் ஓதாமல் துவா செய்தீர்கள் என்றால் உங்களிடமிருந்து எழுகிற துவாக்கள் வானம் வரை செல்வதில்லை. ஏனெனில் அல்லாஹ் கற்றுத்தந்த முறையில் அது செய்யப்படவில்லை. வானம் வரை கொண்டு செல்லும் வழியாவது அத்துடன் துரூதும் ஓதப்பட வேண்டும். பிறகு நாம் கேள்வி கேட்க வேண்டும், நாம் முறைப்படி இஸ்திக்ஃபார் செய்து வருகிறோமா? ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் வழக்கமாக பாவ மன்னிப்பு தேடுவதில் நெருங்கி இருப்பாரோ, அதாவது முறைப்படி பிழை பொறுக்குமாறு துவா செய்வாரோ, அவரை ஒவ்வொரு நெருக்கடிகளில் இருந்தும் வெளியேற்றுவதற்கு வழியை ஏற்படுத்தி தருவான். ஒவ்வொரு கஷ்டத்தில் இருந்தும் வசதியை ஏற்படுத்துவான். அவர் கற்பனை கூட செய்யாத வழியிலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்கிவிடுகின்றான். பிறகு கேள்வி, அல்லாஹுக்கு ஹம்து செய்வதில், அல்லாஹுவை புகழ்வதில் நமக்கு கவனம் இருந்ததா? ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹுக்கு ஹம்து செய்யாமல் ஆரம்பிக்கப்படுகின்ற, அல்லாஹுவை புகழாமல் ஆரம்பிக்கப்படுகின்ற பணி குறைவுடையதாகிவிடுகிறது, வளமிழந்ததாகிவிடுகிறது, தாக்கமற்றதாகிவிடுகிறது. நாம் நம்மவர் மற்றவர் அனைவருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தருவதில் இருந்து விலகி இருந்தோமா? நமது கை, நமது நாவு மற்றவர்களுக்கு கஷ்டம் தருவதில் இருந்து விலகி இருந்ததா? மற்றவர்கள் இழைக்கும் தவறுகளை பொறுத்து கொண்டு நாம் மன்னிப்பு மற்றும் கண்டும் காணாமையை பயன்படுத்தி வந்தோமா? எளிமை, பணிவு ஆகியவை நம்மை பிரித்து காட்டுபவையாக இருந்தனவா? மகிழ்ச்சி, துயரம், வசதி, வறுமை, எல்லா நிலையிலும் இறைவனுடன் விசுவாசமான தொடர்பு கொண்டிருந்தோமா? நம்மிடம் முறையீடு உருவாகவில்லையே, அல்லாஹ் தஆலா ஏன் எனது துஆவை ஒப்புக்கொள்ளவில்லை, நான் ஏன் இந்த கஷ்டத்தில் போடப்பட்டேன் என்று மனிதன் முறையிட்டால் அவன் நம்பிக்கையாளனாக இருக்க முடியாது. பிறகு இந்த கேள்வி, நாம் எல்லா வகையான சடங்குகள், மனதில் பட்ட காரியங்களை செய்வதிலிருந்தும் முழுமையாக விலகியிருக்க முயன்றிருந்தோமா? ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சடங்குகள் மற்றும் பிதாத்துகள் வழிகேட்டின் பக்கம் எடுத்துச் செல்கின்றன, அதிலிருந்து விலகுங்கள். பிறகு கேள்வியாவது, திருக்குர்ஆன் மற்றும் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைகளை மற்றும் வழிகாட்டல்களை முழுமையான முறையில் கடைபிடிக்க முயற்சி செய்து வந்தோமா? பிறகு கேள்வி, தற்பெருமையை முற்றிலுமாக விட்டோமா? அதனை விடுவதற்கு முயற்சி செய்தோமா? ஷிர்கிற்கு பிறகு மிக பெரும் துன்பம் இந்த கர்வமும் ஆணவமும் ஆகும். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆணவக்காரர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். ஆணவம் என்பது மனிதன் உண்மையை மறுப்பதும், மக்களை இழிவாக கருதுவதும், அவர்களை இழிவான கண்கொண்டு பார்ப்பதும், அவர்களிடம் தவறாக நடப்பதுமாகும். பிறகு கேள்வியாவது, நாம் நன்னடத்தையில் உயர்ந்த தகுதியை எட்ட முயன்றோமா? நாம் சகிப்புத்தன்மை மற்றும் எளிமையை மேற்கொள்ள முயன்றோமா? எளியவர்களின் ஸ்தானம் ஹசரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் எத்தகையது? ஹசரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, என்னை ஏழையாக இருக்கும் நிலையில் உயிருடன் வை, ஏழையாக இருக்கும் நிலையில் மரணத்தை கொடு, என்னை ஏழைகளின் கூட்டத்திலிருந்தே எழுப்புவாயாக. பிறகு ஒரு கேள்வி, ஒவ்வொரு நாளும் நமக்குள் மார்க்கத்தில் வளர்ச்சி பெறவும் அதன் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நிலை நாட்டுபவராகவும் நம்மை ஆக்குகிறதா? மார்க்கத்திற்கு உலகைவிட முக்கியத்துவம் தரும் வாக்குறுதியை நாம் நிறைய முறை மொழிகின்றோம், அது வெறும் வாய் வார்த்தையாக இருக்கவில்லையே. பிறகு ஒரு கேள்வி, இஸ்லாத்தின் மீது உள்ள நேசத்தில் நாம் முன்னேற முயன்றுள்ளோமா? நமது பொருளை விட அதற்கு மேன்மை தந்தோமா? நமது கண்ணியத்தை விட அதற்கு மேன்மை தந்தோமா? நமது பிள்ளைகளை விட அதனை அதிகம் நேசத்திற்குரியதாக கருதினோமா? ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைவன் என்னிடம் இஸ்லாத்தை வழங்கி அனுப்பினான். இஸ்லாம் என்பது நம்மை உடல் ரீதியாகவும் முழுமையாகவும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதாகும். பொய் தெய்வங்களை விட்டு விலகி தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள், இதுவே இஸ்லாம் ஆகும். பிறகு கேள்வி, நாம் படைப்பினங்களின் மீது அன்பு செலுத்துவதில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தோமா? பிறகு கேள்வி, நமது எல்லா தகுதிகளையும் பயன்படுத்தி இறை படைப்பினங்களுக்கு பயன் தர முயன்றோமா? ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எல்லா படைப்பினங்களும் இறைவனது குடும்பமாகும். ஆகவே அல்லாஹுக்கு தனது படைப்பினங்களுள் அம்மனிதரே மிகவும் விருப்பமானவர். அவர் அவனது குடும்பத்துடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார். அவர்களின் தேவைகளை கருத்தில் கொள்கிறார். பிறகு ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வாறு துவா செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளிடத்தும் துவா செய்ய போதனை செய்து வந்தீர்களா? ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கீழ்ப்படிவதின் தரம் நம்மிடம் எப்போதும் நிலை பெற்றிருக்க வேண்டும். அதுவும் உயர்தரத்துடன் கட்டுப்பட்டு நடப்போம் என்று அதற்காக நீங்கள் துவா செய்து கொண்டும் பிள்ளைகளுக்கு போதனை செய்து கொண்டும் இருந்தோமா? பிறகு அதில் முன்னேறவும் செய்ய வேண்டும். பிறகு இன்னொரு கேள்வி, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் நாம் செய்த சகோதரத்துவ தொடர்பு, பிற உலகியல் தொடர்புகள் எல்லாம் அதற்கு முன் ஒன்றுமற்றதாகிவிடும் அளவுக்கும் சாதாரணமாகிவிடும் அளவுக்கும் இருந்ததா? பிறகு கேள்வி, அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் பற்று விசுவாசத்துடன் நிலை நிற்பதற்காக வருடம் முழுவதும் துவா செய்து வந்தோமா? குழந்தைகளுக்கு ஹிலாஃபத்துடன் தொடர்பில் இருக்கவும் விசுவாசத்துடன் அத்தொடர்பை வைத்திருக்குமாறும் கவனம் ஓட்டி வந்தோமா? அதற்காக துவா செய்து வந்தோமா? அவர்களிடம் அதில் கவனம் உருவாகியதா? பிறகு கேள்வி, காலத்தின் ஹலீஃபா மற்றும் ஜமாத்திற்காக முறைப்படி துவா செய்து வந்தீர்களா? இதில் பெரும்பாலான கேள்விகளுக்கு நேர்மறை பதிலுடன் இவ்வருடம் கழிந்திருக்கும் என்றால், சிறிது பலகீனம் இருந்தாலும் நாம் நிறைய பெற்றுள்ளோம். இவற்றுள் நிறைய கேள்விகளுக்கான பதில் எதிர்மறையாக இருக்கும் என்றால் நமது நிலைமை கவலை கொள்ளத்தக்கதாகும். நமது நிலைமைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த இழப்பை சரி செய்வதற்கான வழி அல்லது நிவர்த்தி என்னவென்றால், இந்த வருடத்தின் இந்த கடைசி இரவில் துவா செய்யுங்கள், உறுதியான எண்ணம் கொள்ளுங்கள், ஓர் உறுதி எடுங்கள். குறிப்பாக புது வருடத்தில் தொடக்கத்தில் இந்த துவாவை செய்யுங்கள். அல்லா தாலா நமது கடந்த கால பலகீனங்களையும் குறைகளையும் மன்னிப்பானாக. புதிய வருடத்தில் அதிகமதிகம் பெறுவதற்கு வாய்ப்பளிப்பானாக. நாம் இழப்பவர்களாக இருக்கக்கூடாது. நாம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற நம்பிக்கையாளர்களில் சேர்வோமாக. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். அதில் அன்னார் தமது ஜமாத்திற்கு போதனை வழங்கியுள்ளார்கள். அதனை ஒரு பிரசுரத்தின் வடிவில் வெளியிட்டார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இவ்வருடத்தில் வருகை தந்துள்ள எனது ஜமாத்தினர் அனைவரும் அல்லது தத்தமது இடங்களில் வசிப்பவர்களும் இந்த போதனையை கவனத்துடன் கேளுங்கள். எனது இயக்கத்தில் நுழைந்து என்னுடன் இணைந்திருக்க விரும்பி தொடர்பு வைத்திருப்பவர்களின் நோக்கமாவது நன்னடத்தை, நற்செயல், தக்வா இவற்றின் உயர் தரத்தை எய்துவதாகும். எந்த குழப்பம் அல்லது விஷமமும் துர்நடத்தையும் அவரது அருகில் கூட வரக்கூடாது. அவர் ஐவேளை தொழுகையை பேணுபவராக இருக்க வேண்டும். அவர் பொய் சொல்லக்கூடாது. எவருக்கும் நாவால் தொல்லை தரக்கூடாது. எவ்வகை தீய செயலுக்கும் முற்படக்கூடாது. எந்த விஷமமும் அநீதியும் குழப்பம் விளைவித்தலும் உள்ளத்தில் எண்ணவும் கூட கூடாது. சுருக்கமாக, எல்லா வகையான பாவங்கள், குற்றங்கள் செயலிலோ பேச்சிலோ கூடாது. எல்லா வகையான மன எழுச்சிகளிலிருந்தும் விலகியிருங்கள். எல்லா வகையான பாவத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து வையுங்கள். கோரினார்கள், தூய உள்ளமுடையவரும் விஷமமற்றவரும் எளிமையுடையவருமான இறை அடியாராகிவிடுங்கள். எந்த நச்சு போதைகளும் அவரிடம் இருக்கக்கூடாது. கூறுகிறார்கள், எல்லா மனிதர்களின் மீதும் அனுதாபமும் அவருடைய இலக்கணமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையாளர் நம்பிக்கையாளர்களுக்கிடையே மட்டும் அனுதாபம் காட்டினால் போதாது. எல்லா மனிதர்கள் மீதும் அனுதாபம் கொள்வது அவரது இலக்கணமாக இருக்க வேண்டும். மேலும் இறைவனுக்கு அஞ்சுங்கள். தமது நாவுகள் கைகள் தமது உள்ளங்களின் எண்ணங்களை ஒவ்வொரு தூய்மையற்ற வழிகள் மற்றும் நம்பிக்கை மோசடிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஐவேளை தொழுகைகளை மிகவும் கவனத்துடன் நிலைநிறுத்துங்கள். அநீதி, வரம்பு மீறல், அடக்குமுறை செய்தல், கையூட்டு, உரிமைகளை பறித்தல், ஒருதலை பட்சமாக நடத்தல் இவற்றிலிருந்து விலகுங்கள். எந்த தீய நட்புகளுடனும் அமராதீர்கள். ஒரு மனிதர் அத்தகையோருடன் போக வர இருக்கிறார் என்று பிறகு தெரிய வருகிறது. இறைவனது கட்டளைகளை பேணாமலும் அல்லது அடியார்களின் உரிமையை மதிக்காமலும் இருக்கிறார், அல்லது அநீதி இயல்பு கொண்டவராக இருக்கிறார், அல்லது விஷம இயல்பும் கெட்ட நடத்தையும் கொண்டவராக இருக்கிறார், அல்லது எந்த மனிதருடன் அவர் பையத்து தொடர்பு வைத்திருக்கின்றாரோ அவரை பற்றி உண்மையில்லாத காரணமில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசவும் தகாத வார்த்தைகளையும் அவதூறும் கூறுபவராகவும் இட்டுக்கட்டும் வழக்கமும் உள்ளவராகவும் இருந்து கொண்டு இறைவனின் அடியார்களை ஏமாற்ற விரும்புகிறார் என்றால் அத்தகைய தீமைகளை உங்களிடமிருந்து அகற்றுவதுடன் அத்தகைய மனிதரை விட்டு விலகுவது உங்கள் மீது கட்டாயமாகும். அம்மனிதர் ஆபத்தானவர். எம்மனிதர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாமுக்கு எதிராக பேசுவாரோ அவரது அருகில் அமர்வதில் இருந்தும் அவருடன் நட்பு வைப்பதிலிருந்தும் விலகுங்கள். ஏனென்றால் இது ஆபத்தான விஷயமாகும். தபலீக் செய்யக்கூடாது என்பது இதற்கு பொருள் அல்ல. இதன் பொருள் மற்றவர்களிடம் செய்ய வேண்டும். எவர்கள் நயவஞ்சக இயல்பும் தவறான பேச்சு கொண்டவர்களாகவும் இருந்து கொண்டு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் மீது ஏச்சுக்களை தவிர வேற எதுவும் பேசாமல் ஜமாத்துக்கு எதிராக பேசுவதுமாக அதிலேயே மூழ்கியிருக்கிறார்களோ அவர்களை விடுத்து நல்லியல்பு கொண்டவர்கள் கேட்கவும் செய்கிறார்கள். அவர்களிடம் தப்லீக் செய்யுங்கள். கூறுகிறார்கள், எந்த மார்க்கம் அல்லது எந்த சமுதாய மற்றும் எந்த பிரிவினை சார்ந்தவருக்கும் சேதம் விளைவிக்க எண்ணாதீர்கள். ஒவ்வொருவருக்காகவும் உண்மையான அறிவுரை கூறுபவராக இருங்கள். விஷமிகள், தீயவர்கள், குழப்பவாதிகள், தீய நடத்தை கொண்டோர் ஒருபோதும் உங்கள் சபைகளில் வரக்கூடாது, அல்லது உங்கள் இடங்களில் அவர்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் எப்போதாவது உங்கள் தடுமாற்றத்திற்கு காரணமாகி விடுவார்கள். அதிக நெருக்கத்தில் அத்தகையோர் இருந்தால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கூறுகின்றார்கள், நான் தொடக்கத்தில் இருந்து கூறி வந்த இந்த விவகாரங்கள், இந்த நிபந்தனைகள், இந்த கருத்துக்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்கள் சபைகளில் எந்த அசுத்தம், எள்ளி நகையாடல், நகைப்பும் கூடாது. நல்ல உள்ளம், தூய இயல்பு, நல்லெண்ணம் கொண்டவாறு பூமியில் நடந்து செல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு விஷமமும் எதிர்க்கத்தக்கதல்ல. எனவே பெரும்பாலான நேரங்களில் மன்னிப்பை பயன்படுத்துங்கள். எல்லா இடங்களும் எதிர்த்து நிற்பதற்குரியவை அல்ல. எல்லா இடத்திலும் எதிர்த்து நிற்க வேண்டிய தேவையில்லை. மன்னிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். பொறுமை, சகிப்புத்தன்மையை பயன்படுத்துங்கள். அனுமதியற்ற முறையில் எவரையும் தாக்காதீர்கள். மன உணர்வுகளை அடக்கி வையுங்கள். விவாதமோ மார்க்க உரையாடல்களோ நடைபெற்றால் மென்மையான வார்த்தைகளில் நாகரீகமான முறையில் செய்யுங்கள். உரையாட வேண்டுமா உரையாடுங்கள், விவாதம் செய்ய வேண்டுமா விவாதம் செய்யுங்கள், ஆனால் நாகரீகமான முறையில் செய்யுங்கள். ஒருவர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் சலாம் என்று கூறிவிட்டு உடனே எழுந்து விடுங்கள். நீங்கள் தொல்லை கொடுக்கப்பட்டால், ஏசப்பட்டால், உங்கள் மீது தீய தீய வார்த்தைகள் கூறப்பட்டால் எச்சரிக்கையாக இருங்கள். முட்டாள்தனத்திற்கு எதிராக முட்டாள்தனமாகவே நடந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறென்றால் நீங்கள் அவர்களை போன்றவராகிவிடுவீர்கள். இறைவன் உங்களை எத்தகைய ஜமாத்தாக்க விரும்புகிறான் என்றால், நீங்கள் முழு உலகுக்கும் நன்மை மற்றும் நம்பிக்கையின் முன்மாதிரியாக விளங்க வேண்டும். ஆக நீங்கள் உங்களுக்கிடையில் இருந்து அத்தகைய மனிதரை விரைவில் வெளியேற்றிவிடுங்கள். தீமை, விஷமம், குழப்பத்தை ஏற்படுத்துதல், தீய நஃப்ஸுக்கு முன்மாதிரியாக இருப்பவரை வெளியேற்றிவிடுங்கள். எவர் நமது ஜமாத்தில் ஏழ்மை, நன்மை, தீயவற்றிலிருந்து விலகுதல், சகிப்புத்தன்மை, மென்மையான பேச்சு, நல்லியல்பு, நன்னடத்தையுடன் இருக்க முடியவில்லையோ, அவர் விரைவில் நம்மை விட்டு பிரிந்து விடட்டும். அத்தகைய மனிதன் நம்முடன் இருப்பதை இறைவன் விரும்பவில்லை. நிச்சயமாக அவர் தமது துர்பேற்றிலேயே மரிப்பார், ஏனெனில் அவர் நன்மையின் வழியை மேற்கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உண்மையிலேயே நல்லுள்ளம், எளிய இயல்பு, நம்பிக்கை உடையவராக இருங்கள். ஐவேளை தொழுகை மற்றும் நல்லொழுக்க நிலைமைகளை கொண்டு கண்டறியப்படுவீர்கள். நடுவில் தீய விதைகள் நிலை நிற்க முடியாது. கூறுகின்றார்கள், உங்கள் உள்ளம் மோசடிகளில் இருந்து தூய்மையாகவும், உங்கள் கைகள் அநீதியிலிருந்து தவிர்ந்ததாகவும், உங்கள் கண்கள் தூய்மையற்றதை விட்டு அகன்றதாகவும் இருக்க வேண்டும். உங்களுக்குள் நேர்வழி மற்றும் படைப்பினங்களின் மீது கருணை தவிர வேறு எதுவும் கூடாது. என்னுடன் காதியானில் இருக்கிற நண்பர்கள், அவர்கள் தமது எல்லா மனித ஆற்றல்களின் மூலம் உயர்ந்த முன்மாதிரியை காட்டுவார்கள் என்று நம்புகிறேன். எவரது நிலைகள் ஐயத்துக்குரியவையாக இருக்குமோ அத்தகையோர் இந்த நல்ல ஜமாத்தில் கலந்திருப்பதை நான் விரும்பவில்லை. அல்லது எவரது நடத்தைகளில் ஏதாவது ஒன்று ஆட்சேபனை செய்யத்தக்கதாக இருக்குமோ, எத்தகையவர் அதிக கோபமுடையவராக இருப்பாரோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு வகை தூய்மையின்மை காணப்படுகிறதோ, அவர் இந்த நல்ல ஜமாத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. எனவே நம்மீது கட்டாய கடமையாவது எவர் மீதாவது எந்த வகையான அத்தகைய முறையீட்டை கேட்டோம் என்றால், அதாவது அவர் இறைவனின் கட்டளைகளை வேண்டுமென்றே வீணாக்குவதாகவும், அல்லது எள்ளி நகையாடக்கூடிய வீணான சபைகளில் எதிரிகளுடன் போய் அமர்வதாகவும், அல்லது வேறு ஏதாவது தீய நடத்தை அவரிடம் இருப்பதாகவும் இருந்தால், அவர் நமது ஜமாத்தை விட்டு அகற்றப்படுவார். பிறகு கூறுகின்றார்கள், அசல் விஷயமாவது ஒரு வயல் மிகவும் உழைப்புடன் ஆயத்தம் செய்யப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது. அத்துடன் சில பயனற்ற களைகளும் வளர்கின்றன. அவையோ வெட்டி எரிப்பதற்கு தகுதியானவை. அதுபோன்றே இயற்கை சட்டம் செயல்பட்டு வருகிறது. இதுபோன்றே நமது ஜமாத்தும் இவ்விஷயத்தில் விதிவிலக்கல்ல. எவர் உண்மையான முறையில் நமது ஜமாத்தில் இணைந்துள்ளார்களோ, அத்தகையோர் இயல்பிலேயே தீமையை வெறுப்பவர்களாகவும் நன்மையை நேசிப்பவராகவும் இறைவன் ஆக்கி வைத்துள்ளான். அவர்கள் தமது வாழ்வின் மிகச்சிறந்த முன்மாதிரியை இம்மக்களுக்காக வெளிப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த போதனை மற்றும் மேற்கோள்களை முன்னிறுத்தியவாறு வாழ்வை கழிப்போமாக. நாம் செய்த பையத் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவர்களாக இருப்போமாக. நமது வாழ்வை இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக கழிப்பவர் ஆவோமாக. நமது வாழ்வை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்தவாறு நமது வாழ்வின் நல்ல முன்மாதிரியை மக்களுக்கு முன் எடுத்து வைப்பவராகவும் கட்டுப்படுபவராகவும் இருப்போமாக. அல்லா தாலா நமது பலஹீனங்களை திரையிட்டவாறு நம்மை வெகுமதிகளை கொண்டு அருள் பொழிவானாக. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட வெற்றிகளை நமக்கு காட்டுவானாக. புதிதாக வரக்கூடிய வருடம் பர்க்கத்துகளை கொண்டு வரட்டுமாக. எதிரிகளின் திட்டங்கள் தோல்வியடையட்டுமாக. ஜமாத்தின் மீது எதிர்ப்பு காட்டுவதற்காக என்ன திட்டங்களை வளர்த்து கொண்டே செல்கிறார்களோ அவற்றை தோல்வியடைய செய்வானாக. பாகிஸ்தான் அகமதிகள் இவ்வருடம் காதியான் மாநாட்டிற்கு செல்ல முடியவில்லை. அதில் அவர்களுக்கு பெரும் வருத்தம் ஏற்பட்டுள்ளது. நாமும் அதற்காக வருத்தப்படுகிறோம். அல்லா தாலா இவர்களின் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குவானாக. தீபகற்பங்களில் வாழும் அகமதிகளின் கஷ்டங்களையும் அகற்றுவானாக. அவர்களுள் சிலர் மீது தவறான வழக்குகள் போடப்பட்டுள்ளன, இப்போது சிறையில் இடப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களின் விடுதலைக்கு ஏற்பாடு செய்வானாக. எதிரிகள் தமது வரம்பு மீறல் மற்றும் அநீதியின் செயல்களில் முன்னேறுகிறார்கள். நாமும் நமது நிலைமைகளை இறை திருப்திக்கு ஏற்ப அமைத்தவாறு துஆவின் பக்கம் அதிகம் அழுத்தம் தர வேண்டிய தேவை உள்ளது. அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு வாய்ப்பு தருவானாக.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.